இன்னாண்டவன் 1894 வருஷம் திருநாட்டு அலங்கரிச்சார். 10 வருஷம்தான் ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தார். ரொம்ப கடுமையான சந்நியாசாசிரமத்தினுடையதான நியமங்கள். பெரியாண்டவனைப் போலவே அவருடைய ஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவரைப் போலவே நாமும் இந்த சந்நியாச தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கடுமையாக கடைபிடித்து வந்ததினால ஆச்சாரியர் சின்னாண்டவன் 10 சம்வத்சரங்கள் தான் எழுந்தருளியிருக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு திருமேனிக்கு வாட்டம். பெரியாண்டவனுடைய மகாத்மியமும் அவருடையதான ஆகார நியமங்களும் அவருடையதான ஆச்சார அனுஷ்டானங்களும் மழை வெயில் காத்து பனி என்று பாராமல் எப்படி ஒரு மனத்திலே எல்லாவற்றையும் துறந்து ஆத்மானுபவம் மாத்திரம் பகவத் அனுபவம் மாத்திரம் என்று இருந்த உயர்ந்த ரிஷிகள் போலே பெரியாண்டவன் எழுந்தருளியிருந்த அந்த ரீதியிலே ஸ்ரீமத் சின்னாண்டவனும் கிட்டத்தட்ட அதே பிரகாரமாக காயக்லேசம் பண்ணிக்கொண்டு பகவத் சிந்தனத்தோடு சம்பிரதாய சம்ரக்ஷணார்த்தமாக சிஷ்யர்களை அனுகிரகித்து கொண்டு அதுவும் சஞ்சாரமாக எழுந்தருளிக்கொண்டு ஓரிடத்திலும் ஒரு விதமான வசதிகளையும் எதிர்பார்க்காமல் சர்வமும் பகவான் அனுகிரகிக்கிறதான மார்க்கம் என்று இந்த வேத மார்க்க பிரதிஷ்டாபனத்திலே பரமஹம்சராய் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த நிர்வாக துரந்தரராய் சுவாமி தேசிகனுடையதான விசேஷமான சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சு கொண்டு 10 ஆண்டுகள் தான் எழுந்தருளியிருந்தார். உத்தமோத்தமமான ஆச்சாரியருக்கு அதிசீக்கிரத்திலே அசக்தி ஏற்பட்டது. அதனால் சின்னாசிரமத்திலே கடைசியிலே சில வருஷங்கள் எழுந்தருளியிருந்து கொண்டு பெரியாசிரமத்தையும் சேர்த்து அதை நிர்வகித்து கொண்டு பெரியாண்டவனுடைய பிருந்தாவன ஆராதனத்துக்கும் தகுந்த சிஷியர்களை கொண்டு நடத்தி கொண்டு சின்னாசிரமமும் பெரியாசிரமமும் ஒரே ஆசிரமந்தான் என்றதான ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தருளியிருந்தார். அப்படி எழுந்தருளிந்த ஸ்ரீமத் சின்னாண்டவனுடைய விசேஷமான சிஷ்ய பரம்பரைகளிலே ரொம்ப பின்னாளில் பெரியாச்சாரியராய் ரொம்பவும் பிரபாவத்தோடு ஜகத்தெல்லாம் கொண்டாடும்படியாய் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியர் இவருக்கு முன்னும் பின்னும் உண்டோ? இப்போ ஏற்பட்ட மகாபிரபாவம் இப்போ ஏற்பட்ட மகாத்மா எக்காலத்திலும் கிடைப்பரோ என்று சொல்லும்படியாக சின்னாண்டவனுடைய சிஷ்யர் தேரழுநூறாண்டவன் பின்னாளில் அதிசீக்கிரத்திலே 36வது சம்வத்சரத்திலேயே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டார். அதற்கும் முன்னாடியும் கூட 18-20 வயசுலேயே அவர் சந்நியாசாசிரமத்தை சுவீகரிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்தார். சின்னாண்டவனும் அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இருந்தாலும் உலகத்திலே பேச்சு ரொம்ப தார்ஷ்ணியமாக இருந்தது. இப்படி ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன இவ்வளோ வசந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன பையலுக்கு கொடுக்கறதா? அந்த குழந்தை தான் அப்பா அம்மா இருக்கா? இப்போதான் பத்னி, இன்னும் குழந்தை கூட பிறக்கலை. இப்படி இருக்கச்சே அந்த சின்ன குழந்தைக்கு இப்படி கல்யாணமான பையனுக்கு உடனே சந்நியாசம் கொடுக்கறதா? இது என்ன அக்கிரமமாக இருக்கு? இப்படி ஒரு ஆச்சாரியால் ஒரு சின்னவரை போய் நிர்பந்திக்கலாமா என்றெல்லாம் பேசினா. அது சின்னாண்டவன் நிர்பந்திக்கலை, தேரவிழுந்தராண்டவன் நிர்பந்திச்சார். அப்போ பூர்வாசிரமத்தில் உடனே சன்னியாசியாக வேணும், எப்பவுமே பகவத் சிந்தனத்திலே இருக்க வேணும், சதா ஆச்சாரிய கைங்கரியமாக சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணி கொண்டிருக்க வேணும் என்று அப்படி அவர் ஆசைப்பட்டார். ஆனால் இருந்தாலும் அப்பொழுது அது கை கூடி வரவில்லை. ஏன்னா தேரவிந்தூர் ஆண்டவனுடைய பூர்வாசிரம திருத்தகப்பனார்கள் எழுந்தருள் இருந்தார்கள், திருத்தகப்பனாரும் திருத்தாயாரும் எழுந்தருள் இருந்தார்கள். அதனால இப்படி தாயார் தகப்பனார்கள் எழுந்தருள் இருந்த காலத்தில் அதுவும் சின்ன வயசுலே அவருக்கு சந்நியாசம் கொடுப்பதுக்கு ஊர் ரொம்பவும் வன்மையாக கண்டித்து பேசினதுனால பின்னாளில் இவர் ஆச்சாரியராக வருவார் வரவேணும் என்று திருவுள்ளம் பாரித்து கொண்டு சின்னாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தருளியாச்சு 1894. அதற்கு பிறகு 1905 பரியந்தமாக சுமார் பதினொன்னு 12 வருஷம் வச்சுக்கலாம், 11 வருஷத்துக்கும் மேலாக, 12 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆசிரமத்திலே ஆச்சாரியால் கிடையாது. அதே போல அதே சந்தர்ப்பத்தில் அகோபிலவடத்திலும் 1900 வாக்கில் ஒரு 5 வருஷத்துக்கு ஆச்சாரியால் கிடையாது. அகோபிலவடத்திலேயும் ஆசிரமத்திலேயும் ஒரே காலத்திலே ஆச்சாரியால் இல்லாமல் இருந்த காலம். அதில் அகோபிலமடத்துக்கு ஒரு 5 வருஷம் இல்லை என்று நினைக்கிறேன். நம்ம ஆசிரமத்துக்கு அப்பொழுது 12 வருஷங்கள் ஆச்சாரியால் இல்லாமல் சிஷ்யாலும் ஆச்சாரியர் இல்லையே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுவார். அந்த சமயத்தில் 1905 ஸ்ரீமத் காலந்தேத்தி என்றதான கிராமத்தில் எழுந்தருளியிருந்த அவதரித்து வரதாச்சாரியர் என்றதான திருநாமத்தோடு விசேஷமான மகாபிரபாவத்தோடு எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் காலந்தேத்தி சுவாமி ஆச்சாரியராக 1905 வந்தார். அவருடைய வைபவம் சின்னாண்டவனுக்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது அனுபவிக்க போகிறோம். எத்தனையோ சாதுக்களையும் உயர்ந்த சித்தர்களையும் ரொம்ப மகாத்மாக்களையும் மகா ஜானிகளையும் ரொம்ப விரக்த அக்ரேசரர்களையும் லோகத்துக்கு ஆதர்ச புருஷர்களாக இருந்த எத்தனையோ நல்ல சத்புருஷர்களை இந்த பாரத தேசம் கண்டிருக்கிறது. அப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு உதாரண புருஷராய் நிதர்சனராக ஒரு உயர்ந்த ஆச்சாரியரை நாம் அனுபவிக்க வேண்டும்னா காடந்தேத்தி ஆண்டவனை அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு உத்தமோத்தமமான மகாத்மா காடுகளிலே ஏகாந்தமாக சஞ்சரித்து கொண்டு எப்பவும் தபஸ் என்றே விசேஷமாக தியானத்திலே ஈடுபட்டு கொண்டு உயர்ந்த மந்திர மூர்த்திகளை தியானம் பண்ணி அதனாலே அந்தந்த மந்திர மூர்த்திகளுடையதான பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவராய் இந்த காலத்திலே அப்படியும் கூட ஒருத்தர் இருக்க முடியுமா என்று நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப உயர்ந்த சித்தராய் எழுந்தருளியிருந்தவர் காடந்தேத்தி ஆண்டவன். அவர் மகா ஜானி, ரொம்பவும் விரக்தர், உயர்ந்த அனுஷ்டானவரர், எல்லாவற்றிற்காட்டிலும் ரொம்பவும் மந்திரத்தினாலே சித்தி பெற்றவர். அனாயாசமாக அமானுஷமான காரியங்களை எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே நடத்தக்கூடியவர். மகா பண்டிதர், வாதங்களிலெல்லாம் அனாயாசமாக ஜெயிக்கக்கூடியதான வாக் சாதுரியம் உடையவர். உயர்ந்த கவி, சம்ஸ்கிருதத்திலே சரளமாக ஆசுகவி என்று சொல்லுவார்கள். அப்படி மிக வேகமாக நினைத்த மாத்திரத்தினாலே, திருவாய் மலர்ந்த மாத்திரத்தினாலேயே அடுத்தடுத்து ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் போலே அனுகிரகிக்கூடியதான சக்தியுடையவர். சதாவதானி, ஒரே சமயத்திலே 100 விதமான விசித்திரங்களை கவனித்து அந்த விசித்திரங்களை நடத்தி காட்டக்கூடியவர். சதாவதானி என்று ஒரு சாமர்த்தியம், அது ஒரு விளையாட்டு கூட. அப்படியான ரொம்ப பிரபாவம் உடையவர் இப்படி ஒரு ஆச்சாரியரை இந்த ஒரு 200 வருஷத்திலே யாரும் பார்த்தார்களா என்று கூட யாரும் நினைத்து பார்த்திருக்க முடியுமா என்றால் ரொம்ப அபூர்வம். திருப்பதி, அகோபிலம், இந்த பர்வதங்களை சுற்றியுள்ள காடுகளிலே தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் ரொம்பவும் மறைந்து பரம ரகசியமான யோகீஸ்வரராக தபஸ்வியாக ஜபபரராக எழுந்தருளியிருந்தார் என்றால் அது இந்த காலத்திலே நம்ம போல இருக்கிற சாமானியர்கள் ஒரு கணம் நம்மாலே அந்த அம்சத்திலே ஒன்றாவது கடைபிடிக்க முடியுமா என்று பார்க்கணும். அப்பொழுது தெரியும் இந்த மகாத்மாவினுடையதான அந்த ஒரு விரக்தியும் ஞானமும் அனுஷ்டானமும் தபஸும். அப்படி எழுந்தருளியிருந்தவர் ஸ்ரீமத் காடந்தேத்தி ஆண்டவன். இதெல்லாம் பூர்வாசிரமத்தில் திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுக்கு ரொம்ப நெருக்கமாக கைங்கரியம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருந்தவர் காடந்தேத்தி ஸ்ரீ ரகுநாதாச்சாரியர் என்ற ஒரு சுவாமி. திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் வழுத்தூர் ஆண்டவனுடைய பரம அத்தியந்த அபிமான சிஷ்யர் என்று பார்த்துருக்கோம். வழுத்தூர் ஆண்டவனே திருத்துறைப்பூண்டி ஆண்டவரிடத்திலே அனுப்பிரவேசம் பண்ணி திருத்துறைப்பூண்டி ஆண்டவனையும் தனக்கு பிறகு தன்னுடைய சாட்சாத் அடுத்த ஆச்சாரியராக அனுகிரகம் பண்ணி வச்சவர் என்றும் பார்த்திருக்கோம். திருத்துறப்பூண்டி ஆண்டவன் காலக்ஷேபம் சாதிச்சால் வழுத்தூர் ஆண்டவனே உள்ளிருந்து குரல் கொடுப்பது போல அந்த காலக்ஷேப வைகரி, அந்த காலக்ஷேபம் சாதிக்கிற அழகு அப்படியே இருக்கும் என்றும் நாம் பூர்வாச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கிறத சொன்னோம், கேட்டோம். அப்படி வழுத்தூர் ஆண்டவனுடைய ஒரு அனுப்பிரவேச அவதாரமாக மகாத்மாவாய் ரொம்ப பரிசுத்தராய் எழுந்தருளிருந்த ஸ்ரீமத் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து எப்பேற்பட்ட ஆச்சாரியர், எப்பேற்பட்ட மகானுபாவர் மகாத்மா, உயர்ந்த சன்னியாசியாக இருக்கிற இந்த உயர்ந்த சுவாமிக்கு நாம் என்ன கைங்கரியம் பண்ணலாம் என்று ரொம்ப ஆசைப்பட்டு அவரையே அனுசரித்து கொண்டு அவருடைய பரிசரத்திலேயே வாழ்ந்து கொண்டு அவரை சேவிக்கிறது பெருமாளை சேவிக்கிறது போல, அவருக்கு கைங்கரியம் பண்ணால் இப்போ பகவத் கைங்கரியத்தை விட உசந்த கைங்கரியமாக இருக்கும் என்று தம்மால் முயன்ற இயன்ற கைங்கரியங்களை ஸ்ரீ ரகுநாதாச்சாரியர் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லுவார். அப்படி அந்த ஆச்சாரியருடைய, அதாவது திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திவ்ய கைங்கரியத்தினுடைய ஒரு மகாபிரசாதத்தினாலே அந்த ரகுநாதாச்சாரியருக்கு அவருடைய தர்மபத்னி ஜானகி அம்மாள் என்று சொல்வாளாம், அவளுக்கு காவேரி நதியினுடையதான சமீபத்தில் இருக்கிற காடந்தேத்தி என்ற ஊரில் 1829வது வருஷம், விரோதி வருஷம், ஆவணி மாதம், மூல நட்சத்திரம், ஒரு ஆச்சரியமான ஒரு மகாத்மா அவதரிச்சார். அவருக்கு தான் வரத வேதாந்தாச்சார் என்று திருநாமம். வரத வேதாந்தாச்சார் என்பவர் தான் பின்னால் காடந்தேத்தி ஆண்டவன் ஆனார். இந்த சுவாமி பெரியாண்டவனிடத்தில் பின்னால் அன்வயிச்சார். இவர் ஆரம்பத்திலே பூர்ண வேதாத்தியாயி, ரொம்ப விசேஷமான எல்லா பெருமைகளும் நிறைஞ்ச ஒரு ஆச்சாரியர் காலந்தேத்தி ஆண்டவன். நம் ஆசிரமத்தினுடையதான எல்லா விதமான ஒரு ஒரு பெருமைக்கும் ஒரு மகாத்மியங்களுக்கும் முக்கியமான காரணமாயிருந்த விசேஷ ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் பெரியாண்டவன் ஸ்ரீமத் காடந்தேத்தி ஆண்டவனை கொஞ்சம் தனியாக உயர்வாக நான் பாவிக்க வேணும் என்று தான் சொல்லணும். எந்த ஆச்சாரியர்களையும் குறைச்சி எல்லை போடக்கூடாது, மதிக்கக்கூடாது, குறைச்சி மதிப்பு போடக்கூடாதுன்னாலும் அந்த ஆச்சாரியர்களும் எந்த ஆச்சாரியாலை ரொம்பவும் சிலாகிப்பாளோ அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் பெரியாண்டவனையும் ஸ்ரீமத் காடந்தேத்தி ஆண்டவனையும் அப்படி ரொம்ப இன்னும் தனிப்பட்ட பெருமையுடையவர்களாக நாம் தியானிக்க வேணும். இந்த சுவாமி சதாவதானி என்று சொன்னோம். இந்த சுவாமி பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர் என்றும் பார்த்தோம். சதாவதானின்னு சொன்னால் 100 விஷயங்களை ஒரே சமயத்தில் கவனிக்கிறவர் என்று. சாதாரணமாக நம்மால் ஒரு விஷயத்தை கவனித்தா இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடியல, ஒரு விஷயத்தையும் பூர்ணமாக கவனிக்க முடியாமல் போகிறது. 2-3 விஷயங்கள் நமக்கு சேர்ந்து வந்துடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன், எதை செய்யறது எதை விடுறது ரொம்ப காரியமாக இருக்குது என்று நாம் அப்படியே பரபரத்து போகிறோம். ஆனால் ஒரே சமயத்தில் 8 காரியங்களை கவனிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான புத்தி சாமர்த்தியம் இருந்தால் அவள் அஷ்டாவதானின்னு சொல்லுவாள். இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்தால் தசாவதானி, தசாவதானம் பண்ணுவார்னு சொல்லுவா, 10 காரியம் பண்ணுறவா. அதே போல் ரொம்ப அபாரமான ஒரு ஒரு மேதை, அது சாட்சாத் ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினால தான் கிடைக்கும். அது சதாவதானின்னு சொல்கிறது. அவள் 100 காரியங்களை ஒரே சமயத்தில் கவனிப்பா அந்த மாதிரியாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சதாவதானம் இல்லை அட்டாவதானம் தசாவதானத்துக்கெல்லாம் ஒரு பப்ளிக்கில் சில ஒரு வித்தை காட்சிகள்லாம் நடத்துவா. இப்படி ரொம்ப இந்த சாமர்த்தியம் உடையவா பப்ளிக்கில் கூட இந்த மாதிரியான ஒரு வித்தை காட்சிகள்லாம் நடத்துவா. காடந்தேத்தி ஆண்டவனும் பூர்வாசிரமத்திலே அப்படியான ஒரு சில காட்சிகளெல்லாம் நடத்தியிருக்கார். அது பெருமைக்காக இல்லை, தன்னுடைய புகழை எல்லாரும் பாராட்டணுன்றதுனால இல்லை, இந்த சுவாமி இப்படியாக ஒரு ஆச்சரியங்களை நடத்தி காட்டுவார் என்று இவனுடைய பெருமை தெரிஞ்சவா சில பேர் பிரார்த்திச்சா அவளுக்காக செய்து காட்டுவது. ஒரே சமயத்திலே 100 விஷயங்கள். ஒருத்தர் கணக்கு ஒன்று சொல்லுவார், இந்த கணக்குக்கு என்ன விட என்று கேட்பார். உடனே அதே சமயத்தில் இன்னொருத்தர் பின்னாலே முதுகிலே புஷ்பங்களை போடுவார், எத்தனை புஷ்பங்கள்னு அதை உடனே அப்பயே கணக்கு பண்ணிக்கணும். இன்னொருத்தர் தூரத்தில் மணி அடிப்பார், 1, 2, 3 மணி அடிப்பார். கணக்கு கொடுக்குறவாள்ல இன்னொருத்தர் வந்து அவர் சொன்ன உடனே அடுத்தவர் பெருக்கல் கணக்கு ஒருத்தர் கொடுப்பார், ஒருத்தர் வகுத்தல் கொடுப்பார், ஒருத்தர் கணக்கில் நடுவில் விட்டு போன இடம் என்னன்னு நிரப்ப சொல்லுவார், ஒருத்தர் கவிதை ஒன்று இந்த அர்த்தத்திலே கவிதை சொல்ல வேணும்னு ஒருத்தர் கேட்பார், இன்னொருத்தர் ஒரு கவிதையிலேயே 1 வரி 2 வரி 3 வரி அப்படி ஏதாவது கொடுத்துட்டு இது விட்டு போன வரி என்னவா இருக்கலாம் என்று கேட்பார். இதே போல பலவிதமாக அவரவர்கள் விதவிதமாக அவருடைய கவனத்தை இழுப்பா. எல்லாவற்றையும் சமகாலத்திலே கவனிச்சுக்கணும். அப்புறம் அப்பப்போ பதில் சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் சமகாலத்திலே கவனிச்சு வச்சுண்டு அந்த 100க்கும் பின்னாலே பதில் சொல்லணும். கடைசியிலே வரிசையாக சொல்லிட்டு வரணும், அவர் கணக்கு கொடுத்தாரே அந்த கணக்குக்கு இது விட, இவர் பெருக்கல் கணக்கில் கொடுத்தாரே அதுக்கு இது விட, அப்புறம் அவர் புஷ்பம் முதுகில் போட்டாரே அவர் அந்த போட்ட புஷ்பங்கள் கணக்கு இது, அந்த சமயத்தில் இத்தனை மணி அடித்தது அந்த அந்த மணி இந்த கணக்கு, இந்த மணி இத்தனை வாட்டி அவ அடித்தா, இவர் இந்த பாட்டு சொன்னாரே அந்த இது இந்த அர்த்தமுடைய பாட்டு வேணும்னு கேட்டாரே இந்த அர்த்தத்து இந்த அர்த்தமுடைய செய்யுள் இப்படின்னு வச்சுக்கணும். அவர் அந்த செய்யுளை விட்டு போன வரி என்று நடுவில் ஒன்று சொன்னாரே அந்த செய்யுளை விட்டு போன வரி இதுவாக இருக்குது என்று இதே போல உடனுக்குடன் சொல்வதும் கிடையாது. அந்த 100 பரீட்சையும் முதலே கவனித்து வச்சுண்டு 100 பரீட்சைக்கும் பின்னாலே வரிசையாக பதில் சொல்லிட்டு வரணும். இது ரொம்ப இது சொல்கிறதுக்கே அடியனால முடியல. இதே போல 100 பரீட்சைகள் என்னவா இருக்கும் என்று முதல்ல இதெல்லாம் பட்டியலிட்டு வைத்து கொண்டு சொல்வதே கூட ரொம்ப அசாத்தியம். அப்படி இருக்குச்சு அந்த சுவாமி இதே மாதிரியாக இந்த 100 விஷயங்களையும் கவனிச்சு இந்த சதாவதான வித்தியை காட்டுவது என்று இதை ரொம்ப சகஜமாக பண்ணுவாராம் இந்த சுவாமி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உண்டு, ரொம்ப விசேஷமான ஹயக்ரீவ அனுகிரகத்தை பெற்றவர் இந்த சுவாமி. தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டார். முன்னே சொல்லியிருக்கேன், பஞ்சசம்ஸ்காரம் என்பது அநேகமாக அவரவர்கள் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவால் எல்லாருமே ஆச்சாரிய புருஷாளாக இருந்ததுனால ஆச்சாரிய புருஷால் அவா தங்களுடைய மாதத்தில் தங்களுடைய பந்துகளுக்குள்ளே சமாசீரணம் பண்ணி வச்சுருவா. ஏன்னா சமாசீரணமானது உபநயனமான உடனேயே பண்ணணும். மேற்கொண்டு அனுஷ்டானங்களையும் பூர்ணமாக பண்ணுறதுக்கும் இதுவும் திருவிஷ்டாட்சரத்தை ஜபிக்கிறதுக்கும் ரொம்ப அவசியமானபடினால நம்ம ஆச்சாரியாழவாள்லாம் அவ எழுந்துள்ள இருக்கிற இடம் ரொம்ப தூரதேசமாயும் இருக்கும். அந்த தூரதேசத்துக்கு அந்த சந்தர்ப்பத்திலே சின்ன குழந்தைய நடையாக அழைத்து கொண்டு போய் ஆச்சாரியாளை தேடிக்கொண்டு ஆச்சாரியால் எங்கே இருக்கான்னு கூட தகவல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். அப்படியான காலத்தில் ஆச்சாரியான சன்னியாசியான ஆச்சாரியரை தேடிக்கொண்டு போய் சமாசீனம் செய்து வைப்பது என்பது அது சில பேருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அதனாலே பொதுவாகவே ஆச்சாரியாளை தேடிக்கொண்டு போய் காலக்ஷேபம் பண்ணணும் பரநியாசம் பண்ணணும் என்று அது ஒரு கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் பசங்களை அனுப்புவா இல்லை பசங்களை அழிச்சுட்டு போவாளே ஒழிய அந்த சின்ன வயசுலே 8, 9, 10 வயசுக்குள்ளே சமாசீனம் பண்ணுவதற்காக குழந்தைகளை நடையாக அழைத்து கொண்டு 300-400 மைல் போகிற வழக்கம் என்பது ரொம்ப கிடையாது. அதனால் அவாவா கிரகங்களிலேயே பெரியவர்கள் அனுஷ்டானம் உடையவாள் நல்லா அத்தியனம் பண்ணவாள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற வழக்கம்தான் இருந்தது. அந்த ரீதியிலே திருத்தகப்பனாரிடமே பஞ்சசம்ஸ்காரம், நம்ம திருக்குடந்த ஆண்டவன் பரியந்தமும் கூட திருக்குடந்த ஆண்டவனுக்கும் கூட திருத்தகப்பனாரிடத்துல தான் பஞ்சசம்ஸ்காரம், பிரகிருதம் ஆண்டவனுக்கும் கூட திருத்தகப்பனாரிடத்துல தான் வா திருத்தகப்பனாரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம். அப்படி பஞ்சசம்ஸ்காரம் என்பது உபநயனம் போலேயே ஆற்றிலேயே நடத்திக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அப்படியான ஆச்சாரியாள் கிரகத்திலேயே அதே போல அனுஷ்டான பிராளா தங்களுடைய குழந்தைகளுக்கு பண்ணி வச்சுருந்த காலம் அது. சுவாமி இங்கே நாம் இப்போ இது பார்த்தோம், காடந்தேத்தி வரத வேதாந்தாச்சார் சுவாமி சிறு வயசுலேயே பூர்ணமான அத்தியனத்தை முடிச்சுண்டு அப்புறம் தர்க்கம் வாசிக்கணும் என்றால் இதெல்லாம் மேற்கொண்டு மேலே மேலே நல்ல நல்ல சண்ட பிரச்சண்டமாக ஞானம் வேணும், அப்பேற்பட்ட வாதம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் வேணும் என்று அவருடைய திருத்தகப்பனார் என்ன பண்ணார், அந்த ராஜமன்னார்குடி க்ஷேத்திரத்தில் சுவாமி ஆச்சார்னு ஒரு மகான், அவர் ரொம்ப தர்க்கத்திலே மகா பிரசித்தராக இருந்தார், ரொம்ப சூரர். நம்ம குழந்தை சுவாவமாகவே ஆச்சரியமாக தீபம் போலே ரொம்ப பிரகாசமான புத்தி சாதுரியத்தோடு இருக்கான், அவன் நல்லா அபிவிருத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு தர்க்கம் வாசிக்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரம் என்பது, தர்க்கசாஸ்திரம் என்றால் நியாயசாஸ்திரம்னு சொல்வது ரெண்டும் ஒன்று தான், தர்க்கசாஸ்திரம்னாலும் நியாயசாஸ்திரம்னாலும் ஒரே சாஸ்திரம்தான். நியாயசாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக சுவாமி ஆச்சார் என்று ராஜமன்னார்குடியில் காட்டுமன்னார்குடி ராஜமன்னார்குடின்னு ரெண்டு ராஜகோபால க்ஷேத்திரம், அதிலே நாம் இப்போ சொல்லக்கூடிய மன்னார்குடி என்றதான க்ஷேத்திரத்தில் தான் ராஜகோபால பெருமாள். அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப மகான்கள் எழுந்தொழிந்தார், ரொம்ப பிரசித்த பண்டிதர்கள். மன்னார்குடி என்றாலே எப்படி காஞ்சிபுரம்னாலே மகாவித்வான்களுடைய க்ஷேத்திரம் என்று ஒரு வார்த்தை உண்டோ அதுபோல மன்னார்குடி என்றால் மகாவித்வான்களுடையதான க்ஷேத்திரம், காட்டு மன்னார்குடி என்பது நம்ம நாதமுனிகளுடைய க்ஷேத்திரம், ஆளவந்தாருடைய க்ஷேத்திரம், இது ராஜமன்னார்குடி என்றதான க்ஷேத்திரம். இப்பொழுது மன்னார்குடி என்ற பெயருடைய ராஜகோபால பெருமாளுடைய ஆஸ்தானமாக இருக்கும் இந்த க்ஷேத்திரத்திலே சுவாமி ஆச்சார் என்ற மகான் எழுந்தருளியிருந்தார். ரொம்ப பேர் நம்ம பெரியாசிரமத்தினுடைய பரம்பரையிலே அந்த காலத்தில் ரொம்ப பேர் மன்னார்குடி சிஷ்யால் அதிகம். பெரியாண்டவனுடைய திருவடிகளிலேயே நாம் முன்ன பார்த்தோம், ஒரு ஒரு 30 மகான்களுடைய திருநாமங்களை சேவித்தோம், அதில் அதில் ஒரு 5-6 திருநாமங்கள் ரொம்ப விசேஷமான எல்லாரும் மன்னார்குடி க்ஷேத்திரத்தை சேர்ந்தவா தான். அதனால் அந்த காலத்தில் நம்ம ஆசிரமத்தை ரொம்பவும் அபிமானிச்ச மகான்கள் என்றால் மன்னார்குடி க்ஷேத்திரத்திலையும் நிறைய பேர் இருந்தா, அதில் சுவாமி ஆச்சார்னு ஒரு மகான். அந்த சுவாமி ஆச்சார் இடத்துல போய் தர்க்கம் வாசித்தார், அபாரமாக வாசித்தாராம் சுவாமி தர்க்கசாஸ்திரம். தர்க்கசாஸ்திரம் என்பது ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் தான் தர்க்கசாஸ்திரம் வாசிக்க முடியும். பல பேர் வாசிப்பானா இருந்தாலும் அதில் ரொம்ப பிரசித்தியும் வாத பிரதிவாதங்களிலே உசந்த சாமர்த்தியமும் மகா மேதாவிகளுக்கு தான் கிடைக்கும். அது சுவாமி ஆச்சார் இடத்துலே வாசித்தார். அடுத்தது அங்கிருந்து புறப்பட்டு மைசூர் சம்ஸ்தானத்துக்கு எழுந்தொழுகினார். அப்பெல்லாம் ராஜாக்களுடைய சம்ஸ்தானம், அந்த ராஜாக்கள் நம்ம பாரத தேசத்தினுடையதான வித்தியைகளை எல்லாம் அங்கங்கே விசேஷ அதிகாரிகளை கொண்டு ஆச்சாரியர்களை கொண்டு நன்னாக சம்ரக்ஷிச்சுட்டு வந்தா. அதனால பொதுவாகவே புதுக்கோட்டை சம்ஸ்தானம், திருவனந்தபுரம் சம்ஸ்தானம், மைசூர் சம்ஸ்தானம் இப்படியான சம்ஸ்தானங்கள்லாம் பண்டிதர்களை ஆதரிக்கக்கூடிய சம்ஸ்தானமாக இருந்தது. அந்த ராஜாக்கள் அப்படி ஒரு அபிருச்சியோடு இருந்தா, அதில் மைசூர் ஆஸ்தானத்துக்கு எழுந்தொழினால் அங்கேயும் ரொம்ப விசேஷமாக நிறைய பண்டிதர்கள். அப்பெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து மைசூருக்கு போய் வாசிக்கணும் என்று ஆசைப்படுவாளாம், அந்த மாதிரியான ரொம்ப வித்வத் சமுதாயம் நிறைஞ்ச ஊராக இருந்தது மைசூர் சம்ஸ்தானம். அந்த மைசூர் சம்ஸ்தானத்துக்கு எழுந்தொழினார். அங்கே போய் அந்த வித்வான்களிடத்துல தங்களுடையதான விஷயங்களை அங்கே வாக்கியார்த்தம் பண்ணி அவாள் அதில் சன்மானம் பண்ணினா அது ரொம்ப பெருமையாக நினைப்பா அக்காலத்தில். அதனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு மைசூருக்கு எழுந்தொழினார். மைசூரில் போய் அந்த இடத்துல ஒரு சுவாமி ஆக்கியாழ்வான்னு ஒரு சுவாமி இருந்தார். ஆக்கியாழ்வான்னு ஒரு பேர் முன்னாமும் ஆளவந்தார் சரித்திரத்திலையும் பார்த்துருக்கோம். ஆக்கியாழ்வான்றவர் தான் ஆளவந்தார சபைக்கு வரவழைச்சு வாக்கியார்த்தம் பண்ணினார். அதில் வாக்கியாழ்வானை ஜெயிச்சு ஆளவந்தார் ராஜ சிம்மாசனத்திலே பாதி, அதாவது சோழராஜ்யத்திலே பாதி பெற்றார் என்று பார்த்தோம். அது அதே மாதிரியான இந்த ஆக்கியாழ்வான்ற அதே பேரையுடைய ஒரு மகாவித்வான் ஒருத்தர் மைசூரிலே போயிருந்தாராம். அந்த சுவாமி இடத்துலையும் போய் இன்னும் விசேஷமாக அதிகப்படியான தர்க்க கிரந்தங்கள் எல்லாம் வாசித்தார். மைசூர் சம்ஸ்தானத்தில் ரொம்ப பெருமையுடைய வித்வானாக எழுந்துள்ளிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு பரகால சுவாமியினிடத்துல ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த பரகால சுவாமி ரொம்ப விசேஷமான ஹயக்ரீவ உபாசகர். ஹயக்ரீவ மந்திரத்தை சதா ஆவர்த்தி பண்ணிக்கொண்டு சுவாமி தேசிகன் ஆராதிச்ச பாஷ்யக்கார் ஆராதிச்சு அதுக்கு முன்னாலே சரஸ்வதி ஆராதிச்சு அந்த ஹயக்ரீவமூர்த்தி ஆராதனத்தில் பரகாலமிடத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஹயக்ரீவமூர்த்தி சரஸ்வதியை ஆராதிச்சு அவ ஸ்ரீபாஷ்யக்காருக்கு தன்னுடைய பகுமதியாக கொடுத்து பாஷ்யக்காரருடைய பரம்பரையாக வந்து அது சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சு சுவாமி தேசிகன் அதை பிரகால சுவாமிக்கு கொடுத்து பிரம்மதந்திர சுதந்திரஜீயர் முதல் பிரகால சுவாமி ஆராதிச்சு கொண்டு அந்த ரீதியிலே வந்த அந்த ஹயக்ரீவ ஆராதனத்திலே ஈடுபட்ட மகான்களாச்சாரிய பரம்பரைக்கு பரகால ஜீயர் சம்பிரதாயம் என்று பெயர். அந்த பரகால சுவாமியினிடத்துல சென்று அவரிடத்துல நித்திய ஹயக்ரீவ ஆராதனம் பண்ணக்கூடிய அந்த மகாத்மாவினிடத்துல ஹயக்ரீவ மந்திர உபதேசத்தை பெற்றுண்டாராம். அதே போல அவரிடத்திலேயே சுதர்சன மந்திரத்தையும் உபதேசம் பெற்றுண்டார். அப்புறம் அது ஹயக்ரீவ மந்திரம் நம்ம சம்பிரதாயத்துக்கு எப்படி ஒரு முக்கிய விசேஷ மந்திரமாக ஜபிப்பாளோ அதுபோல இந்த ஸ்ரீ நிருசிம்ம மந்திரம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதற்காக அப்பொழுது எழுந்தருள் இருந்த ஸ்ரீமத் அழகிய சிங்கரிடத்திலே போய் நிருசிம்ம மந்திரத்தை உபதேசம் பெற்றுண்டார். அப்போ உபதேசம் பெற்றுண்டது மாத்திரம் இல்லை, பெரியாண்டவனிடத்திலே ஈடுபட்டு அவரிடத்துல காலக்ஷேபமும் பண்ணினார். இந்த நிருசிம்ம மந்திரம் ஹயக்ரீவ மந்திரம் சுதர்சன மந்திரம் திருவட்டாட்சரம் இப்படியான மந்திரங்களில் சித்தி அடையணும்னு ஆசைப்பட்டார். சித்தி அடையணும்னா அந்த மந்திரத்தை ஜபிச்சு வரக்கூடியதான பிரபாவத்தினாலே அந்த மந்திர சக்தியை கொண்டு நமக்கு இஷ்டமான நல்ல காரியங்களை சங்கல்பிச்ச மாத்திரத்தினாலேயே சாதிச்சுக்க கொடுக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருந்தா சித்தின்னு சொல்றது. அந்த மந்திரத்தை ஜபிச்சு என்ன மனசினாலே நினைச்சுக்கிறாளோ அந்த நினைப்பு நிறைவேறணும். அது அபூர்வமான அமானுஷமான விஷயங்களா இருந்தாலும் நிறைவேறணும். அந்த மந்திர அனுகிரகத்தினாலே அந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி உபாசிச்சதுனாலே யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னா அந்த அனுகிரகமும் அப்படியே பூர்ணமா நிறைவேறணும். இல்லை ஏதாவது ஒரு தீமைகளை விளக்க வேணும் என்று அதனால ஏதாவது ஒரு கெடுதல் நசிக்கணும் என்று அதற்காக சில கஷ்டங்களையும் நிவாரிக்கணும் என்றாலும் சரி அப்பவும் இல்லை, சில கஷ்டங்கள் சில பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் சாப ரூபமான ஒரு அனுகிரகம். அப்படியும் கூட சில சித்தர்கள்லாம் பண்ணுவா, சபிப்பா சபிச்சா நடந்துடும், என்ன சபிக்கிறாளோ அப்படியே நடந்துடும். இப்படியான சில ஒரு அமானுஷமான சக்திகள்லாம் இருந்தால் அவளை சித்தர்கள்னு சொல்வது. இந்த சுவாமி இப்படி ஹயக்ரீவரையே ஆராதிக்கிற சுவாமியினிடத்திலே ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்றுண்டார், சுதர்சன மந்திரத்தை உபதேசம் பெற்றுண்டார், அப்புறம் சதா நிருசிம்மனையே ஆராதிக்கிற அழகிய சிங்கரிடத்திலே போய் நிருசிம்ம மந்திரத்தை உபதேசம் பெற்றுண்டார். அப்புறம் அகோபிலம் காடுகள் அங்கே ஏகாந்தமாக சஞ்சரித்து கொண்டு அந்த நிருசிம்மனுடைய சாநித்தியம் இருக்கக்கூடியதானபடினாலே அகோபில க்ஷேத்திரத்தினுடைய பெருமையிலே ரொம்ப மனசு ஈடுபட்டு அங்கே அகோபிலத்திலேயே சென்று நிருசிம்ம மந்திரத்தை ஆவிருத்தி பண்ணி கொண்டு தபஸ்வியாய் எழுந்தொழிக்கொண்டு ஏகாந்தமாக எப்பவும் சதா நிருசிம்ம தியானம் பண்ணி கொண்டு நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்றார் போன்றதான ஒரு நல்ல உயர்ந்த ஸ்மிருதியோட எழுந்தருள் இருந்து கொண்டு அவர் அந்த நிருசிம்ம மந்திரத்தை சித்தி அடைஞ்சார். இப்படியெல்லாம் ரொம்ப அபூர்வமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. இப்பொழுதெல்லாம் ஒரு வயசுன்னு வந்தால் அந்த வயசுல நிறைய படிக்கணும், மேலே மேலே படிக்கணும், லௌகீகமாக படிக்கணும், லௌகீகமாக அந்தஸ்து வரணும், நிறைய லௌகீகமாக சம்பாதிக்கணும், இப்படியே மேலே மேலே முயன்ற வரைக்கும் இயன்ற வரைக்கும் விழுந்து எழுந்து தடமாடிக்கொண்டு நாம் எல்லாம் நல்லாடுறோம் அப்படி இல்லை. அந்த வயசில் அந்த சுவாமி இப்படி ஜபிக்கணும், தபஸ் பண்ணணும், ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் வேணும், நிருசிம்மனுடைய அனுகிரகம் வேணும், அவளுடையதான சாட்சா்காரம் வேணும், அதற்கு அந்த மந்திரமானது துணை நிற்கும் என்று அந்த மந்திரத்திலே பரிபூர்ண விசுவாசத்தோட அகோவில க்ஷேத்திரத்திலே காடுகள் அதுவும் தெய்வமல்லால் செல்லவொண்ணா சிங்கவேள் குன்றமே என்று ரொம்பவும் பயங்கரமான காடு என்று திருமங்கையாழ்வாரே சொல்லியிருக்கார். இப்பவும் கூட அநேகமாக அகோபில காடுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. இப்பொழுது போக்குவரத்து வசதி இருக்குது, சம்ரட்சிக்கிறதுக்கும் சௌகரியங்கள்லாம் இருக்குது. அதனால இந்த காலத்தில் இருக்கிற அகோபிலமே கூட பயங்கரமாக இருக்குச்சு. அதுவும் அந்த காலத்திலே மொத்தமும் புதர் மண்டி கிடந்து ஆழ்வார் அகோபிலத்தை மங்களாசாசனம் பண்ணச்சே ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது. சிரிந்தானை சூடு பார்க்கும் சிங்கவாழ் குன்றமே என்று அப்படியே புலிகள்லாம் சஞ்சரிக்கிறது. எப்படின்னா யானை போன வழி, யானை போன வழி என்ன என்று பார்த்து யானை போனால் அது மிதித்து கொண்டு போனதுனாலே அந்த யானை போனதான அடையாளம் இருக்குமோ இல்லையோ. அதனால தெரிந்தா எரிந்தவைங்கண் இளங்குகொள்வாய் ஏற்றுடோ இது எவ்வருவன் எரிந்துவானோர் கலங்கியோட இருந்தவம்மானதிடம் நெறிந்தவே என் முழையுள் நின்று நீள் நெறிவாயுள்வை திரிந்தானை சுவடு பார்க்கும் சிங்கவள் குன்னமே. அவ் நெறிந்தவே என் முழையுள் நின்று நீள் நெறிவாயு அந்த சென்ன அந்த தளிர் தளிராக இருக்கக்கூடியதான பச்சை மூங்கில், அந்த மூங்கிலை அப்படியே உடைச்சு உடைச்சு சாட்டு கொண்டே யானை போன வழி உண்டு. அந்த வழியை பார்த்து கொண்டே போனால் யானை கிடைக்கும்னு உக்ரமான புலிகள் எல்லாம் சதா சஞ்சரித்து கொண்டிருக்கிறதா பயங்கரமான ரொம்ப பிராணஹானி ஏற்படக்கூடியதான காடு என்று சாதிக்கிற தெய்வமல்லாது செல்ல உண்டா சிங்கவேல் குன்னமே. இந்த அகோபில க்ஷேத்திரத்துக்கு தெய்வம்தான் போக முடியும், மனுஷியெல்லாம் போய் சஞ்சரிக்கவே முடியாது என்று ரொம்ப பயப்படும்படியாக இருக்கு அகோபில காடுன்னு சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படியான காடுகளிலே அதுவும் அது எங்கும் பங்கு பார்த்தாலும் சர்ப்பங்களும் சிங்கங்களும் இப்படி யானைகளும் புலிகளுமாக சஞ்சரிக்கக்கூடிய காட்டிலே போய் ஒரு தனி மனுஷனாக அந்த பரிசரத்திலே நிருசிம்மனை ஆராதனம் நிருசிம்மனை தியானம் பண்ணி கொண்டு தபஸ் பண்ணணும்னு தெய்வ பலம் இருக்கு, தெய்வ பலம் இருக்கு, மந்திர பலம் இருக்கு என்றதான நம்பிக்கையிலே அங்கே வாழ்ந்து கொண்டு அப்படி ரொம்ப அபூர்வமான ஒரு மகாத்மா கடந்தேத்தி சுவாமி அந்த அகோபில க்ஷேத்திரத்திலே காடுகளிலே வசித்து கொண்டு நிருசிம்ம மந்திரத்தை சித்தி அடைஞ்சார். பல லட்சம் நிருசிம்ம வெறுமை ஜபிக்கிறதுனா ஒரு 10-20 ஜபிக்கிறதுனாலே சித்தி ஆறதில்லை மந்திரங்கள்லாம். அனவரதம் அந்த நிருசிம்ம மூர்த்தியை மனசில் அப்படியே சித்திரம் எழுதினா போலே லிகிதக்கேன மமைஷ செல்வினா ஹிருதிமுக்த ஜிகண்ட மண்டனஹா லிகிதக்கேன மமைஷ செல்வினான்னு என்னுடைய ஹிருதயத்திலே கண்ணனுடைய சித்திரத்தை யார் வரைஞ்சு கொடுத்தாலோ தெரியலையேன்னு அப்படி சுவாமி தேசிகன் கிருஷ்ணனையே ஹிருதயத்திலே பார்த்து கொண்டிருந்தா போல அப்படி நிருசிம்மனையே ஹிருதயத்திலே சேவிச்சு கொண்டு அந்த நிருசிம்மனை வீடுபட்டு மந்திரத்தை பலகாலம் பல ஆயிரம் பல லட்சங்கள் என்று ஜபிச்சு இப்படி லட்சக்கணக்கானவரை ஜபிச்சு வரக்கூடியது நிருசிம்ம மந்திர சித்தி. அது அங்கேயே திருப்பியும் சுதர்சன மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி கொண்டு அப்படி எழுந்தருள் இருந்தார் சுவாமி. அஞ்சு மந்திரங்களிலே ரொம்ப சித்தர் என்று சொல்லுவார், திருவட்டாட்சரத்திலே சித்தர். நம்ம சம்பிரதாயத்துக்கு விசேஷமான பிரதானமான மந்திரமாக இருப்பது திருவட்டாட்சரம், திருவட்டாட்சரத்திலே ரொம்ப சித்தர். அதே போல காயத்ரி மந்திரத்தை அந்த மந்திரத்தை எப்படி பஞ்சாவசானமாக அஞ்சு இடத்துல நிறுத்தி காயத்ரி மந்திரத்தை சாக்ஷாத்து சூரிய நாராயணனாகவே பெருமாள் எழுந்தருள் இருக்கார் என்று தியானித்து கொண்டு அந்த காயத்ரியை ஜபிக்கிறது அதனாலே வரக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான பிராமண்ய சித்தி. அதே போல ஹயக்ரீவ மந்திரத்தை பரிபூர்ணமாக ஹயக்ரீவ பிரசாதார்த்தமாக ஜபிக்கிறது என்று அது ஒரு சித்தி. சுதர்சன மந்திரத்தை விடாமல் ஜபிச்சு சுதர்சனாழ்வானிடத்தில் பக்தியோடே பெறக்கூடியதான சித்தி. நிருசிம்ம மந்திரத்தை ஜபிச்சு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடையதான திவ்ய கடாட்சத்தை பெறுவது என்பது இப்படி இந்த அஞ்சு மந்திரங்களே லட்சக்கணக்காக ஜபிச்சார் என்று சொல்லுவா. இதெல்லாம் வேற ஒரு காரியம் இல்லை, நமக்கு லௌகிகமாக ஆயிரம் காரியம் வச்சுக்கிறோம், எந்த காரியத்திலையும் பகவத் தியானத்துக்கு அவகாசம் இல்லை, மந்திர ஜபத்துக்கெல்லாம் நேரமே கிடையாதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். வேற ஒரு காரியமும் இல்லாமல் அனுஷ்டானம் உண்டு, ரொம்ப பரிசுத்தமான ஆச்சாரம் உண்டு, பகவத் சேவை உண்டு, மீதி பொழுதெல்லாம் இந்த மந்திரமூர்த்திகளை தியானம் பண்ணி கொண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஜபம் செய்து கொண்டிருப்பது என்று இப்படி வெறும் ஜபபரராக எழுந்தருள் இருந்த அப்படியான ஒரு பரிசுத்தான மகாத்மா சுவாமி கடந்தேத்தி சுவாமி. அப்படி இந்த அஞ்சு மந்திரங்கள்லையும் சித்தி அடைஞ்சாராம். அதுலேயும் ரொம்ப விசேஷமாக சுவாமிக்கு திருவஷ்டாட்சரத்திலே ரொம்ப நோக்கம். ஆச்சாரியால் நமக்கு பெரிய தனமாக கொடுத்திருப்பது எந்த மந்திரங்களையும் விட விசேஷமானது திருவஷ்டாட்சரம்தான். சில பேர் கேட்பா எந்த மந்திரம் ரொம்ப வசதி, அஷ்டாட்சரமா சுதர்சனமா நிதும மந்திரமா? காயத்ரி தான் எல்லாத்த விட விசேஷம்னு சொல்கிறாளே, இல்லை ஹயக்ரீவ மந்திரம் எது வசத்தின்னு கேட்பா. இந்த மந்திரங்களிலே எது வசதி என்று பொதுவாக சாஸ்திரங்களை கொண்டு எடை போடணும்னு சொன்னால் திருவட்டாட்சரம்தான் ரொம்ப வசதி. அது ஈடுக்கு அதுக்கு ஈடான மந்திரம் இன்னொன்றும் கிடையாது. ஆனால் அதுலேயும் சில விசேஷம் உண்டு. திருவட்டாட்சரம் வசத்தினாலும் நம்ம மனசுக்கு எந்த மூர்த்தியை ரொம்ப இஷ்ட தேவதையாக பாவிக்க பிடிக்கிறதோ அந்த மந்திரத்து அந்த மூர்த்தியினுடைய மந்திரம் அவாவாளுக்கு விசேஷம். அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சர்வசாஸ்திரங்களையும் அலசி பார்த்து சர்வார்த்தங்களையும் தன்னுடலே தனக்குள்ளே உள்ளடக்கினதாய் சர்வ பகவன் மூர்த்திகளுக்கும் சமானமான ஒரே மந்திரமாய் சர்வ பிரதானமாய் சர்வ சித்திகளையும் அளிக்கக்கூடியதாய் அதனாலே தனக்கு ஈடு இணையில்லாதான ஒரு மந்திரம் என்று சொன்னால் திருவேட்டாட்சரம்தான் அதுக்கு. ஆனால் இந்த திருவேட்டாட்சரத்தினாலே பிரதிபாத்தியமானவன் ஸ்ரீஹபதியான நாராயணன் என்று அந்த ஸ்ரீ நாராயணமூர்த்தியினிடத்திலே ஈடுபட்டு அந்த விசேஷமான மந்திரத்தை ஆவர்த்தி செய்வது ரொம்ப நல்லது. ஆனால் என் மனதுக்கு நிருசிம்மனுடைய சேவை ரொம்ப இஷ்டமாக இருக்குது சுவாமி, ரொம்ப போக்கியமாக இருக்குது. நிருசிம்மன் சொன்னாலே ஒரு பயபக்தி வருது, அதனால் எனக்கு நிருசிம்மனை தான் பிடிக்கிறதுன்னு ஒருத்தர் சொல்லலாம். இல்லை ஒருத்தர் வித்தியில ரொம்ப அபினிவேசத்தோடைய வித்யாமூர்த்தியாக எழுந்தருளிக்கக்கூடியவன், சகல வித்தியைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், அதனால் வித்யாமூர்த்தியினிடத்திலே மனசு ரொம்ப நாடுவது என்று ஹயக்ரீவ மூர்த்தியினிடத்திலே ஆசைப்படலாம். இல்லை ரொம்ப சண்ட பிரச்சண்ட பிரபாவமாக இருக்கக்கூடிய சஹசிராதித்ய சங்காசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சுதர்சனாழ்வானிடத்தில் ரொம்ப தானே மனசு பக்தியோடு இருக்குது, அவரை சேவிச்சா என்ன அறியாமல் ரொம்ப பயபக்தி வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால் சில பேருக்கு காயத்ரி மந்திரத்தில் சகல வேத மாதாவாய் சகல வேதஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவிக்கு அபிமானமான மந்திரமாக இருப்பதாய் சாக்ஷாத் சர்வேஸ்வரனான சூரியநாராயணமூர்த்தியினிடத்திலே ஈடுபடுவதாக இருக்கக்கூடியது பிரத்யக்ஷ தெய்வமாய் நமக்கு சேவை சாதிக்கக்கூடியவர் தினமும் அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரத்தில ஈடுபாடு. அப்படி யாருக்கு எந்த மந்திரத்தில் ஈடுபாடு இருக்கோ அந்த மந்திரம் அவருக்கு விசேஷமான சித்தியை தரக்கூடியது. இந்த வித்தியாசம் தெரியும். நிறைய பேர் கேட்குறா எந்த மந்திரம் வசத்தி சுவாமி அப்படின்னு, இது ஏதோ குவிஸ் குப்ரகிராம் மாதிரி எந்த மந்திரம் வசத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எதையும் அனுஷ்டிப்பாளான்றது அவாதம் தீர்மானம் பண்ணிக்கணும். எந்த மந்திரத்திலே நமக்கு ஆசை இருக்கோ எந்த மந்திரத்தை எந்த மூர்த்தியை நினைச்ச உடனே ஐயோ தெய்வம் என்றதான ஒரு பயம் இருக்கோ பக்தி வருதோ அந்த மூர்த்தியினுடைய மந்திரம் அவாவாளுக்கு விசேஷம். ஏன்னா அந்த எந்த மந்திரமும் அந்த மந்திரமூர்த்தியின் இடத்துல இருக்கக்கூடிய பக்தி விசுவாசத்தினால தான் அதுக்கு பெருமை. அந்த ரீதியிலே நோக்கி பார்த்தோம்னா இந்த மந்திரம் வசத்தியா அந்த மந்திரம் வசத்தியான்னா எந்த மந்திரம் எந்த மூர்த்தியின் இடத்துல விசுவாசம் இருக்கோ அந்த மூர்த்தியினுடைய மந்திரம் அது வசத்தி. அப்படி தான் தாத்பரியம். ஆனால் சர்வ மந்திரங்களையும் தன்னுள்ளே தன்னுள்ளே அடைக்கினதாய் சர்வமூர்த்திகளுக்கும் சமானமான மந்திரமாய் நிருசிம்மனுக்கும் திருவட்டாட்சர மந்திரத்தினாலே சுதர்சனனுக்கும் அயக்ரீவனுக்கும் எந்த தெய்வத்தையும் கூட அதே மந்திர, ஏன்னா அந்த நாராயணன் தான் இந்த மூர்த்தியாக இருப்பதனாலே நாராயணன் தான் இந்த மூர்த்தி. அயக்ரீவனோ நிருசிம்மனோ சுதர்சனனோ எந்த மூர்த்தியாக இருந்தாலும் நாராயணன் தான் என்பதனாலே அந்த உறுதியோடு இருந்தான்னா நாராயண மந்திரம் தான் சர்வமூர்த்திகளுக்கும் ஆராதன மந்திரம் உபாசன மந்திரம் இது. அதனாலே சுவாமி தேசிகன் திருவட்டாட்சரம்தான் ஏற்றமுடையதுன்னு பலகாலம் சாதிச்சிருக்கார். இந்த சுவாமி காயத்ரி ஹயக்ரீவம் சுதர்சன நரசிம்ம மந்திரங்களில் இந்த லட்சக்கணக்கான ஆவருத்தி பண்ணி பூர்வாச்சாரியால் நம்ம பெரியவாள் சொல்லிச்சு கோடிக்கணக்காக ஆவருத்தி பண்ணி தான் சொல்லியிருக்கா. நான் தான் அதை குறைச்சி லட்சக்கணக்காக அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கோடிக்கணக்காக ஒருத்தர் கணக்கு போட்டார் என்கிட்ட வந்து கோடிக்கணக்காக ஆவர்த்தி பண்ணணும்னா இந்த மந்திரத்தை கோடி முறை அந்த மந்திரத்தை கோடி முறை சொல்லணும்னா லைஃப்பில் எவ்வளோ ஆகும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு கணக்கு போட்டார். அதனால அப்படி யாராவது பிரமிக்க போகிறாளோ என்றதுனால அது. ஆனாலும் இந்த சுவாமி இந்த மந்திரங்கள் எல்லாம் இத்தனை கோடி பண்ணார் என்று கணக்கு அடியானுக்கு தெரியாது. ஆனா திருவேஷ்டாட்சரத்தை 4 கோடி முறை ஆவர்த்தி பண்ணியிருக்கார் என்று தம் திருக்குழந்தாவண்ணன் ஸ்பஷ்டமாக அடியானிடத்திலே சாதிச்ச வார்த்தை உண்டு. அதனால அதுக்கு மாத்திரம் கணக்கு சொல்லுவேன். திருவேஷ்டாட்சரம் 4 கோடி ஜபிச்சிருக்கார் என்று கணக்கு சொல்லுவேன். அதையே 7 கோடின்னு சொன்ன பெரியவாளும் உண்டு. ஆனால் ஆச்சாரியர் சாதித்த போது 4 கோடின்னு சாதிச்சார். அப்படி திருவேஷ்டாட்சர இப்படி மந்திரங்கள் எல்லாம் சித்தி ஆவர்த்தி பண்ணி கொண்டு அதில் ரொம்ப சித்தராக இருந்தார். அதனால இவருடைய ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷ விசித்திரமான பெருமை என்னென்னா, இப்படி மந்திரங்கள்லாம் இவருக்கு வசம் சாட்சாத்து திருவேஷ்டாட்சரமே வசப்பட்டிருந்ததுனாலே அந்த சகல மந்திரங்களும் சித்தி, திருவேஷ்டாட்சரம் சித்தி அடைஞ்சுட்டா அதனாலே வரக்கூடியது சகல மந்திரத்தினாலே சொல்லப்பட்டதான சகல தேவதைகளும் வசப்பட்டிருக்கும். அந்த சுவாமி என்ன பண்ணுவார், அவருக்கு அதில் ஒரு ஒரு பெருமை. அவர் பல்லக்கில் ஏழுவார். ஏன் பல்லக்கு இவ்வளவு இவ்வளவு சுவாமியாய் இவ்வளவு விரக்தராய் இவ்வளவு தபஸ்வியாய் இவ்வளவு ஏகாந்தசீலராய் இருந்த சுவாமிக்கு அப்புறம் இந்த சுவாமி திருப்பதி பரியந்தத்தில் திருப்பதி பிராந்தங்களிலே கொஞ்ச நாள் இதே போல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது இவருடைய பெருமையை கேட்டு காளகஸ்தி ராஜா அவர் வந்து இந்த சுவாமியினிடத்துல ரொம்ப நம்ம காடந்தேத்தி சுவாமியினிடத்துல ரொம்ப ஈடுபட்டு இவரையே நமக்கு ராஜகுரு என்று தீர்மானம் பண்ணி அவரை ரொம்ப விசேஷமாக சன்மானிக்க ஆரம்பித்தான். அது விளக்க முடியல. அதனாலே காளகஸ்தி ராஜகுரு ஆயிட்டார் இவர். அப்புறம் காளகஸ்தி ராஜகுருவானதுனால அவருக்கு பல்லக்கு கொடுத்தா, ராஜகுருவினால் பல்லக்கில் வரணும், ராஜாவுக்கு ஆசை. அந்த பல்லக்கு தூக்கிறதுக்கு ஆள் வேணுமோ என்னால், அது சுவாமி ஆள் வேண்டாம் ஒத்த ரெண்டு பேர் இருந்தால் போகிறோம்னுட்டு வருவர். எதுக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு ஒத்த ரெண்டு பேர் இருந்தால் போருமோ என்ன, அது முன்னாடி ரெண்டு பேர் தூக்கினா போகிறோம், பின்னாடி தானே மந்திர தேவதைகள் நம்மாலே ஜெயிக்கப்பட்ட மந்திர தேவதைகள் உண்டு, அதுகள் ஏதாவது பண்ணி தூக்கி அனுப்பிச்சிரும் என்று. அதனால காடந்தேத்தி ஆண்டவன் பல்லக்கு என்று ஒரு வார்த்தையே உண்டு. ஏன்னா தூக்க வேண்டிய அளவுக்கு ஆள் தேவை கிடையாது. ஏதோ ரெண்டு பக்கம் ஆள், ரெண்டு பக்கம் யாராவது தூக்கினா ரெண்டு பக்கம் தேவதைகள் வந்து தூக்கிட்டு போயிடும். அதனால அவர் சஞ்சரிப்பதற்கு அவர் நிறைய ஆள் கூட வச்சுக்க மாட்டார். ஆனால் பல்லக்கில் தான் ஏழுவார். பல்லக்கில் ஏழைச்சு ரெண்டு பக்கம் ஆள் தூக்கினா ரெண்டு பக்கம் மந்திர தேவதைகள், அதுவும் அது மறைவாக இருந்து கொண்டு. அப்போ தூக்கிட்டு போச்சே பல்லக்கு ரெண்டு பேர் தூக்குற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா தானே போகும் பல்லக்கு. ஆள் தூக்கிறதுக்கு ஆள் இல்லாமலேயே போறா போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு காட்சி இந்த சுவாமியினுடையது. அதனால காடந்தேத்தி ஆண்டவன் பல்லக்குன்னு சொல்லுவா. மொத்தத்தில் என்னென்னா ஒரு முன்பக்கம் தூக்கினா பின்பக்கம் ஆள் வேண்டாம் அந்த மாதிரியாக இருக்கும் பல்லக்கு. அதை இப்படி ரொம்ப பிரபாவத்தோடு எழுந்தருளியிருந்தார் சுவாமி. ரொம்ப நாள் பிரம்மச்சாரியாக எழுந்தருளியிருந்தார். அப்படி 36 சம்வத்சரம் வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே எழுந்தருளியிருந்தார். பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேயே ரொம்ப திருப்தியோடு எழுந்தருளியிருந்தார். மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறதுக்கும் ஏகாந்தமாக இருக்கிறதுக்கும் சம்சார கிளேசங்களெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கும் அதனாலே கவனம் சிதையாமல் இருக்கிறதுக்கும் அதனாலே ரொம்ப சதாவதானியாக சுவாமி 36 சம்வத்சரம் பிரம்மச்சாரியாக எழுந்தருள் இருந்தார். அதுவும் ரொம்ப ஆசுகவி. இதையும் போக திருமலைக்கு எழுந்தருள் இருந்து திருமலை காடுகளிலே வசிப்பதிலே ரொம்ப திருவேங்கடமுடையானுடையதான திவ்யமான க்ஷேத்திரமாச்சு அந்த அந்த மலையினுடையதான காடுகளிலே வசிக்கணும்னு ஆசை சுவாமிக்கு. இது மாதிரியான ஒரு ஆச்சாரியர் காடுகளிலே வசிக்கணும், ஏகாந்தமாக தபஸ் பண்ணி கொண்டு அந்த நம்ம தெய்வமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனிடத்துல அச்சஞ்சலமான பக்தியோட அந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிற மூர்த்தியை தியானம் பண்ணி கொண்டு ரொம்ப திருப்தராகி சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த மாதிரியான ஒரு ஒரு விசேஷமான ஒரு பரிசுத்த ஆத்மா இந்த சுவாமி திருமலை க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார். திருமலை க்ஷேத்திரத்திலே அந்த காடுகளிலே வசித்து கொண்டிருந்தார். வீடுகளிலெல்லாம் வசிக்கல இந்த சுவாமி. முதல்ல வீடுகளிலே வசிக்கிற வழக்கமே கிடையாது, காடுகளிலே வசிக்கிற வழக்கத்தோடு எழுந்தோள் இருந்தார். என்ன மாதிரியான ஆச்சாரியாள் பாருங்கோ. நம்ம ஆச்சாரியாள் அந்த அளவுக்கு அந்த விரக்தியும் அவ்வளவு பக்தியும் அவ்வளவு ஏகாந்தமும் அவ்வளவு ஜபமும் எல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கு. சுவாமி திருவேங்கடமுடையான இடத்துல ரொம்ப பக்தி. கடைசி வரைக்கும் கடந்தேத்தி ஆண்டவனுக்கு ஸ்ரீவேங்கடமுடையான் இடத்துல ரொம்ப அபாரமான பக்தி. சாட்சாத் நம்மாழ்வார் கண்கண்ட தெய்வமாய் இந்த கலியுகத்திலே நமக்கெல்லாம் பிரத்யட்சமாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய சர்வேஸ்வரனாய் எழுந்தல் இருந்து அகலையில்லேன் இறையமென் அலர்மேல் மங்கை ரமார்பனாய் நிகரில் புகழாளனாய் எழுந்தல் இருக்கக்கூடியவன் அது ஆச்சாரியாலெல்லாம் ரொம்பவும் ஈடுபட்ட பெருமாள். அந்த திருவேங்கடமுடையான் இடத்திலே ரொம்ப பக்தியோடு திருவேங்கடமுடையான தியானம் பண்ணிக்கொண்டு, அதுவும் அதில் திருவட்டாட்சரத்தோடே திருவேங்கடமுடையான தியானம் பண்ணுறது. ஆழ்வார் சொல்லியிருக்கார், கலியன் பேசுமின் திருநாமம் எட்டு எழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தமை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிறனிடம் வாசமாவதன் அறுவார் பொழில் சூழ்தரு உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடமடை நெஞ்சமே பேசுமின் திருநாமம் எட்டு எழுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் எட்டு எழுத்துக்காலே எட்டு எழுத்துக்களாலே திருவேங்கடமுடையான இடத்திலே ஈடுபட்டிருங்கோள்னு சொன்னார். நாராயண மந்திரம் எட்டு எழுத்து, வெங்கடேச மந்திரம் எட்டு எழுத்து, எட்டு எழுத்துக்களினாலே திருவேங்கடமுடையான இடத்திலே ஈடுபட்டிருங்கோள்னர். அது அந்த மாதிரி திருவட்டாட்சரத்தினாலே திருவேங்கடமுடையான தியானம் பண்ணிக்கொண்டு அங்கு எழுந்தருள் இருந்தார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் திருமலையை வர்ணிக்கச்சே திருமலை காடுகளிலே ரொம்ப விசேஷமான மகர்ஷிகளெல்லாம் பெருமாளை தியானம் பண்ணிக்கொண்டு ஆங்காங்கே எப்படி இருப்பா அப்படின்னா, அவள்லாம் அங்கே இருக்கான்னு கூட தெரியாது. இருக்கிற இடமெல்லாம் புதர் மண்டி கிடக்கும், அந்த புதர்களிலே அவள் உள்ளே இருக்கிறதே தெரியாது. அதனாலே திருமலையிலே இருக்கிற புதர்களெல்லாம் சாமான்யமாக நினச்சிடக்கூடாது என்று அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கா திருவந்தாதிகளிலே. அப்படியாக இந்த சுவாமி அங்கே எழுந்தருள் இருந்தார். தபஸ் பண்ணி கொண்டு திருப்பதி மலைகளிலே எழுந்தருள் இருந்தார். எப்படி இருக்குச்சே, அப்புறம் கொஞ்சம் சஞ்சாரமாக எழுதியாச்சு. அது மைசூர், திருவனந்தபுரம், எட்டியாபுரம் இந்த மாதிரியான வித்வத் சதஸ்களுக்கு எழுதியாச்சு சுவாமி. இதில் கொஞ்சம் விசேஷமான அபிமானம், நிறைய வித்வத் சதஸ்களிலே போய் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இப்போ ஏற்பட்டது என்று. அப்போல்லாம் அந்த வித்வத் சதஸ்களிலே எல்லா மதஸ்தாலும் உருவா, அது ரொம்ப முக்கியம். அது நாம் வைஷ்ணவாள் மட்டும் போகணும்னு கிடையாது, அந்த வித்வத் சதஸ்களிலே எல்லா மதஸ்தாலும் உருவா. அதில் நம்ம தேசிக சம்பிரதாயத்தினுடையதான பெருமையை நிலைநாட்டணும்னு அந்த ஒரு தேசிக பக்தியினாலே போவது. ஏதோ சதஸுக்கு போய் நிறைய சன்மாசம் வாங்கணும், சன்மானம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவர்னெல்லாம் நினச்சிடக்கூடாது. அது தேசிக பக்தியினாலே போய் எவ்வளோ பேர்பட்ட உயர்ந்த பாஷ்யகார சம்பிரதாயத்தை அங்கே போய் நிலைநாட்டணும் என்ற ஆசையினால மைசூர் சம்ஸ்தானம், திருவனந்தபுரம் சம்ஸ்தானம், எட்டியாபுரம் சம்ஸ்தானம் அங்கெல்லாம் போவாராம். அங்கே அவருடைய சாமர்த்தியத்தெல்லாம் கண்டு அங்கே இருக்கிற ராஜாக்கள் ரொம்பவும் பகுமானிச்சா. இந்த சுவாமி சதாவதானம் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த சுவாமி ராஜசபைகளிலே சதாவதானம் பண்ண சொல்லுவா, கேட்பா சுவாமி சதாவதானம் பண்ணி காட்டணும்னு ஆச்சரியமாக இப்படியான ஒரு சேவை கிடைக்கணும்னு. அதனால அந்த மாதிரி க்ஷேத்திரங்க அந்த மாதிரி ராஜசதஸ்களிலே சதாவதானம் பண்ணி காட்டின்ட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப ஹை குவாலிஃபிகேஷன் இப்படியான ஒரு ஆச்சாரியர். அப்புறம் அதே மாதிரி சமஸ்யாபூரணம்னு கவிதைகள் சொன்னால் பட்டுன்னு அந்த கவிதைகளை ரெண்டு வரி கொடுத்தா அதை நாலு வரி ஆக்கிறது, மூணு வரி கொடுத்தா நாலு வரி ஆக்கிறது. இப்படி அப்போல்லாம் நிறைய கெட்டிக்கார பண்டிதாலும் ரொம்ப அதிகம், புலவர்கள் அதிகம் சபைகளில். அவெல்லாம் இந்த மாதிரியான பரீட்சைகள் எல்லாம் சுவாமியை வச்சு நடத்தி சபைகளிலே அவ சந்தோஷப்படுற வழக்கம். அந்த மாதிரியான காரியங்களும் ரொம்ப நல்லா பண்ணுவார். அதனால் இப்படி ரொம்ப சபாரஞ்சகராகவும் மகாவித்வானாயும் ரொம்ப சித்தராயும் ரொம்ப அனுஷ்டானபரராயும் இப்படி எழுந்தருள் இருந்தார். ராஜாக்களுக்கு இவர் அப்படியே சாட்சாத்து எல்லா ராஜாக்களும் இவரே ராஜகுருவாக வச்சுட்டு அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் ஒரு பெருமையோடு இருந்தார் சுவாமி. இதை பா இதை நிறைய பேருக்கு பொறாம வேற வந்துடும் இல்லையா, எந்த ஒரு இடத்துலையும் போனால் ஒரு பெரியவாழ் இடத்துல கொஞ்சம் நெருக்கமாக இருக்கான்னு சொன்னான்னா பொறாமப்பட்டு கொண்டு கலகம் பண்ணுவது என்று எந்த நாள்லேயும் உண்டு. இந்த மகாராஜாவினிடத்துல இந்த சுவாமி ரொம்ப விசேஷமான கௌரவத்தோடு இருக்கார், மகாராஜாவினுடைய கௌரவத்தை பெற்றிருக்கார்னா இவரிடத்துல மற்ற சில பேருக்கெல்லாம் ஒரு பொறாமை, அந்த பொறாமையினாலே சில தப்பு காரியங்கள் எல்லாம் பண்ணுவாள். இப்போ அதுக்காகலாம் ரொம்ப பரிபவப்பட்டுட்டாவா சுவாமியினிடத்துலே. இப்போ ஏற்பட்ட சித்தரிடத்திலே போய் அபச்சாரப்படுறோம்ன்றது தெரியாமல் அது அபச்சாரப்பட்டா, அதனாலே அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறா. சுவாமி திருவனந்தபுரம் சதஸுக்கு எழுதியாச்சு. திருவனந்தபுரம் சதஸில் இதே மாதிரி சதாவதானம் பண்ணினார், அப்புறம் தர்க்க பாண்டியத்தை காண்பித்தார். அது மாதிரியாக விசேஷமாக பெருமைகளெல்லாம் காண்பித்த போது ராஜா இவர் ரொம்ப பகுமானிச்சான், ரொம்ப இங்கேயே எழுந்தருள் இருக்கும், இங்கே ராஜகுருவா இங்கேயே எழுந்தருள் இருக்கணும் என்றெல்லாம் சொன்னான். அப்போ ஏற்கனவே அங்கே எப்பவும் கேரள கஷேத்திரத்தில் ரொம்ப மந்திரவாதிகள் அதிகம், எப்போவுமே மாந்திரிகத்துக்கு பேர் போனது கேரளா கஷேத்திரம், அது மாந்திரிகள் அங்கே அதிகம். அவளுக்கு இந்த சுவாமியினிடத்துல ரொம்ப பொறாம வந்து கொடுத்து, இந்த காடந்தேத்தி சுவாமியினிடத்துல இவ இந்த சுவாமியை கொண்டு அங்கே பெரிய லைப்ரரி ஒன்று திருவனந்தபுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான லைப்ரரிகள் உண்டு. அதே மாதிரி நிறைய அந்த ராஜா சேகரித்து வைத்து கொண்டிருந்ததான ரொம்ப உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் என்றெல்லாம் உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் வைத்து கொண்டிருந்ததான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று ராஜா வச்சுருந்தார். அதெல்லாம் சுற்றி காண்பித்து ராஜா விசேஷங்கள் எல்லாம் விளக்கி இந்த மாதிரியான இந்த சபையில் ஒரு நாள் சதாவதானமும் பண்ணணும்னு அப்படின்லாம் கேட்டுட்டார். அதெல்லாம் பண்ணி காமிச்சார். இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த மந்திரவாதிக்கு ரொம்ப பொறாமை வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணார் அந்த மந்திரவாதி, அதாவது ஏற்கனவே ராஜாவுக்கு பிரதான அபிமான குருவாக இருந்த அந்த மந்திரவாதிக்கு ஒரு ரொம்ப பொறாமை வந்துடுச்சு. அதனாலே நம்ம சுவாமியினுடைய வாயை கட்டி போட்டுவிட்டார் அவர், மந்திரத்தினாலே கட்டி போட்டுவிட்டார். இப்போ சபையில் பாதி பண்ணி கொண்டிருந்த இந்த சுவாமிக்கு பேசவே முடியாமல் போயிடுச்சு. தேசிகன் கூட இந்த மாதிரி முன்ன ஆயிடுத்துன்னு பார்த்துருக்கோம், பேச முடியாமல் போயிடுத்து. சுவாமி யோசித்தார், தெரிஞ்சு போச்சு இந்த ஆசாமி தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காருன்னு. உடனே சுதர்சன ஆழ்வானை தியானம் பண்ணிக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி ஏவி விட்டார். அவ்வளோதான். அந்த யார் வந்து எந்த மந்திரவாதி இவரிடத்துல இப்படி அபச்சாரப்பட்டானோ அந்த மந்திரவாதிக்கு அப்போவே வயிறு கலங்கி போய் வாய் வெந்து போய் அப்படியே ரத்தம் கக்கினானா, ரத்தம் கக்கினது. சுவாமிக்கும் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுது, அந்த பேச்செல்லாம் சரியாக பழையபடி வந்துடுத்து. பார்த்தா அந்த மந்திரவாதி பயந்து போய் அப்படியே சுவாமி திருவடியில் வந்து இப்படியே பிடிச்சி மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும்னு ரொம்ப பிரார்த்திக்க, அந்த ராஜா அதை பார்த்து இது என்ன துஷ்டத்தனம், இது எதற்காக இந்த சுவாமியிடத்துல இப்படி அவசாரப்பட்ட, இந்த முதல்ல இவனை தேசபிரஷ்டம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த மந்திரவாதி ஐயோ குழந்தை குட்டியை வச்சுட்டு எங்கே போவேன், ராஜா என்ன மன்னிக்கணும்னா அதெல்லாம் தெரியாது என்று சொல்ல, அதுக்கு மேலே சுவாமி காடந்தேத்தி சுவாமி தான் பாவம் ஏதோ அஜானத்தினாலே அபச்சாரப்படுறா, அந்த அபச்சாரத்தை நாம் தான் பொறுத்துண்டா போகிறது, அவனை ஒன்றும் தேசபிரஷ்டம்லாம் பண்ண வேண்டாம் என்று திருவனந்தபுர ராஜாவுக்கு சிபாரிசு பண்ணி அந்த மந்திரவாதிக்கு அந்த ராஜா மந்த மானியத்தெல்லாம் வேற பிடுங்கின்னு விட்டான், அந்த மானியத்தெல்லாம் அவருக்கே கொடுத்துருங்கோ, அவருக்கும் யோகியதை இருக்குது, என்னிடத்திலே பொறாமப்பட்டார் என்ற அயோக்கியதையை தவிர வேற ஒன்றும் என்ன அவருக்கு என்ன குறவு என்று சொல்லி ராஜாவினிடத்துல நல்ல வார்த்தை சொல்லி அந்த மந்திரவாதிக்கு திருப்பியும் ஒரு வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லுவார். அதுபோல் அந்த சுவாமி ரொம்ப ரொம்ப பிரச்சண்டமான பிரபாவம், சாமான்யமான பிரபாவம் கிடையாது, ரொம்ப பிரச்சண்டமான பிரபாவத்தோடு எழுந்துள்ளிருந்தார். அந்த அதே போல் கொச்சி சம்ஸ்தானத்துக்கும் போனார். அங்கே அப்பயும் நிறைய சம்ஸ்தானங்கள் உண்டோ இல்லையோ, அதில் கொச்சி சம்ஸ்தானத்துக்கு போனார். அங்கேயும் ராஜசதஸுக்கு போய் இவருடைய வைபவத்தெல்லாம் பிரகாசப்படுத்தினார். அப்பொழுது அங்கேயும் அதே மாதிரி ரொம்ப பொறாமைசாலிகள் ரொம்ப பேர் ஏற்பட்டு விட்டார். அங்கே ரொம்ப மோசமாக போச்சு. மற்ற க்ஷேத்திரங்களிலே சுவாமியை கண்டு பயந்தவான்னா அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை ஒழிச்சு கட்டிடணும்னே தீர்மானம் பண்ணிவிட்டா. அங்கே இருந்தவாழலாம் தான் கேரள க்ஷேத்திரங்களிலே மாந்திரிகளுடைய தொந்தரவு ரொம்ப அதிகம், சுவாமியை ஒழிச்சு கட்டணும்னே தீர்மானம் பண்ணிட்டா. சுவாமியும் வழக்கப்படி எப்போ விடிய காலையில 3:30 மணிக்கே ஸ்நானத்துக்கு வெளியாகும், அடுத்து நீராட்டத்துக்கு எழுந்தருளியாச்சு. அந்த சமயத்தில் அவரை எப்படியாவது அடித்து போட்டு ஒழிச்சு விடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கும்பலாக மறைஞ்சிட்டு இருந்தா, சுவாமி வழக்க பிரகாரம் காலத்தால் எழுந்த உடனேவே ஹயக்ரீவனை தியானம் பண்ணிட்டாகும். ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு சுவாமி தேசிகனுடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அதையே உறக்க அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு நீராட்டத்துக்கு வெள்ளியாகும். அதுபோல சுவாமி நீராட்டத்துக்கு ஏழ்லச்சே அவரை அப்புறம் அடிச்சுடணும் அப்படின்னு பதுங்கி இருந்தவா, அவ திடீர்னு பயப்படும்படியா ஒரு சந்தர்ப்பம் ஆகி போச்சு. வெள்ள குதிரையில திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு ராஜபுருஷன் அந்த சுவாமி பக்கத்துல இருந்து கிளம்பி வந்த மாதிரி ஒரு பிரமம் ஏற்பட்டு போச்சு அவளுக்கு. அடிக்கணும்னு மறைஞ்சிருந்தவாளுக்கு அந்த ராஜபுருஷன் அதை மறைஞ்சின்ற இருந்தவாளை நோக்கி வேகமாக ஓடுவது போலே ஒரு பிரமம் அவளுக்கு வந்தது. வெள்ள குதிரை, அதில் ஒரு ராஜபுருஷன், அவன் அப்படியே கையில் ஆயுதங்கள் ஏந்தி கொண்டு அவர்கள் மறைஞ்சிருக்கிற இடத்த பார்த்து ரொம்ப வேகமாக சுவாமியினிடத்துலேருந்து கிளம்பி ஓடி வர மாதிரி ஒரு பிரமம் அவளுக்கு, ஒரு அது மாதிரி ஒரு ஹலூசினேஷன் திடீர்னு அவளுக்கு ஒரு பிரமம் வந்து பயம் வந்து மொத்த பேரும் அடிக்கணும்னு கையில வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு போட்டுவிட்டு ஓடியே போயிட்டாவாள்லாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ அப்படி சாமான்கள்லாம் கத்தி உலக்க இந்த மாதிரி சாமான்கள்லாம் விழறதே அப்படின்னு சத்தம் கேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல இருந்த ராஜசேவகாள் அவ இங்க ஏதோ கமோஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இங்க ஆயுதங்கள்லாம் போட்டு கிடக்கு, கயிறெல்லாம் போட்டு கிடக்குறது, இதெல்லாம் என்னவோ என்ன தெரியலையே, எப்படி இங்க வந்ததுன்னு தெரிய எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அப்புறம் மறுநாள் ராஜா கவர்மெண்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டா. அந்த சமயத்துல சுவாமி நீர் அவருக்கு இதுக்கு மேல ஒன்றும் அப்ப கவனிக்கல சுவாமி. அவர் ஹயக்ரீவன் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சேவிச்சுட்டு நீராட்டத்துக்கு எழுதியாச்சு. நீராட்டத்துக்கு எழுந்தது பிறகு அனுட்டானத்துக்கு எழுதியாச்சு. அப்ப ராஜசேவகாள் வந்து அரண்மனையிலே இந்த சமாச்சாரம் சொல்லியிருக்கா, சுவாமி நீராட்டத்துக்கு எழுந்த போது நீராட்டத்துக்கு போன இடத்துல அங்க பக்கத்துல புதர்ல நிறைய ஆயுதங்கள்லாம் போட்டு கிடந்தது, இந்த சுவாமிக்கு என்ன ஹானி ஏற்படுமோ தெரியல அப்படின்னு ராஜாவினிடத்துலயே தெரிவிச்சுட்டா. அப்போ ராஜா அவரை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சாச்சு. இல்லை ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் சரியா போகும், நாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சாதிச்சாச்சுன்னு சொல்லுவா. அப்படி அங்கேயும் ராஜசதஸ்ல ரொம்ப கௌரவத்தோடு எழுதியிருந்தார். அப்புறம் சஞ்சாரமாக எழுதியாச்சு. அப்படி சஞ்சாரமாக எழுதிருக்குச்சு. எப்பவும் சஞ்சாரமாக போச்சே, நாமெல்லாம் அது எப்படியும் கொஞ்சம் நல்ல மார்க்கமாக ராஜபாட்டையாக தான் போவோம், சுவாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் அபேட்சையே இல்லை. ஏதாவது காட்டு வழியாக இருந்தாலும் காட்டு வழியிலே நிர்பயமாக ஏழியாகும், எந்த பயமும் கிடையாது. நமக்கு தெய்வம் துணை இருக்குச்சே, மந்திரம் துணை இருக்குச்சே. எந்த பூத பிரேத பிசாசங்களாக இருக்கட்டும், இல்லை மனுஷாலாகட்டும், இல்லை சர்ப்பங்களாக இருக்கட்டும், என்ன மிருகங்களாக இருக்கட்டும், எத்தாலையும் பயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அபாரமான துணிவு, நிச்சயமான துணிவு சுவாமிக்கு. அதனால் காட்டு வழியாக சகஜமாக ஏழியாகும். கள்ளிக்கோட்டைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் காட்டு வழியாக எழுதியாச்சு. அந்த சமயத்தில் புஷ்கரணி கரையில் ஒரு சின்ன ஒரு வீடு, அதாவது ஒரு சத்திரம் போலே அது, அங்கே எழுதியிருந்தாச்சு. அங்கே அப்போ ராத்திரி அது ஏற்கனவே காடு, திருடர்கள் சஞ்சரிக்கிற காடு வேறு, அதில் திருட்டு புயல்கள் நிறைய பேர். ஆக இந்த சத்திரத்தில் யாரோ ஒன்றும் தெரியாதவன் ஒருத்தர் ராத்திரியிலே வந்து தங்கியிருக்கான் என்று அவரை அடிக்கிறதுக்கு வந்துட்டா, அவரிடத்துல அபகரிக்கிறதுக்காக வந்தா. முதலே சுவாமி முதலையே ஊகிச்சாச்சு, ஓ திருடர்கள் நடமாட்டமாக இருக்கு போல இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு சுதர்சன மந்திரத்தை தியானம் பண்ணிவிட்டு படுத்துண்டாச்சு. அந்த திருடர்கள் சுவாமியை அடிக்கணும் அபகரிக்கணும் அப்படின்னு கிட்ட வந்தவா பார்த்தா சுவாமி பக்கத்தில் ஒரு பெரிய சர்ப்பம், சர்ப்பம் காவலுக்கு இருக்கா போலே அவளுக்கு தெரிஞ்சது. ஓடியே போயிட்டா மொத்த போகிறோம். அது எதுக்காகனா அப்படி தெய்வமே துணை இருந்த ஆச்சாரியன், அதான் ரொம்ப விசேஷம். காலந்தேட்டி ஆண்டவன் இடத்துல அவர் சுவாமி சயனிச்சுட்டு இருந்தா சுதர்சன ஆழ்வானை தியானிச்சுட்டு சயனிச்சுப்பார் போல இருக்கு. அது சயனிச்சுண்டா அவர் சயனிச்சுண்டா பக்கத்தில் காடுகளிலே சயனிச்சுக்கிறதுன்றது ரொம்ப பயங்கரமாச்சே. எந்த சமயத்தில் நம்ம ஆற்றுலேயே ஏதாவது ஒரு ஏதாவது பூச்சி கடிச்சு போடுறது, இத்தனை பத்தோபஸ்தா இருக்கும், அதுலேயே பூச்சி கடிச்சதுன்னா பூச்சி கடிச்சதுன்னு சொல்லி அவஸ்தப்படுறோம். காடுகளிலே கேட்க வேண்டாம் பூச்சியோ என்னவோ என்னவோ கடிக்கும், ஆனால் சுவாமிக்கு எந்த பயமும் கிடையாது. தெய்வமே துணை இருக்கிறா போல எங்கே வேணால் சயனிச்சுப்பார். அப்படித்தான் நம்ம ஆச்சாரியால் பெரியாண்டவன்லாம் கொள்ளிடக்கரையிலே இந்த புதர்களெல்லாம் சஞ்சரிக்கும் போது பாம்பு பயம் இருக்காதா, எங்கே பார்த்தாலும் பாம்பு, எந்த பயமும் கிடையாது. சாட்சாத் சிவபதி நாராயணன் பக்கத்திலே துணை இருக்கச்சே, எந்தெந்த சேஷங்கள்லாமா நமக்கு உபதிரவம் பண்ணிட போகிறது என்று. அதுபோல சுவாமியும் சயனிச்சுட்டிருந்தார். சர்ப்பமே பக்கத்திலே துணை இருந்தது, அதான் அங்கே விஷயம். திருடர்கள்லாம் ஓடியே போயிட்டா. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அந்த திருடர்கள் இந்த சர்ப்பம் துணை இருக்கிறத மாத்திரம் பார்க்கல, இவளை பார்த்து ஷீர ஆரம்பிச்சு கொடுத்தான். பக்கத்தில் சுவாமி இருக்கார், அவரை பார்த்து ஷீர காணும், அவளை பார்த்து ஷீர ஆரம்பிச்சு கொடுத்தான், திருடர்களை பார்த்து ஓடி போயிட்டா அவள்லாம் அப்படின்னுவா. இப்படியெல்லாம் ரொம்ப அபாரமான பெருமை சுவாமிக்கு. சுவாமியினிடத்தில் இன்னொரு பெருமையை சொல்லியிருக்கிறது கூட ஆண்டவன். அவர் கொள்ளு கொள்ளு சுண்டல் பண்ணி தட்டில் அப்படி சிரசு மேலே ஹயக்ரீவனை தியானிச்சுண்டு ஹயக்ரீவனுக்கு பிரசாதமாக சமர்ப்பிப்பாராம் சுவாமி கடந்தேத்தி ஆண்டவன். இது பூர்வாசிரமத்திலையும் உண்டு, அப்புறம் ஆசிரம ஸ்வீகாரமானதுக்கப்புறமும் உண்டாம் இது. அந்த கொள்ளு சுண்டலை பண்ணி அப்படி தலைக்கு மேலே தட்டில் ஒரு மரத்தட்டில் வச்சுண்டு ஹயக்ரீவனை தியானம் பண்ணுவாராம். அவ்வளோ அந்த ஒரு வெள்ளை வெள்ளை மேகம் மாதிரி ஒரு குதிரை ஒன்று வருவான். வெள்ளை மேகம் போல ஒரு குதிரை வந்து அப்படியே படிஞ்சு வந்து அந்த கொள்ளு சுண்டலை சுவாமியினுடைய சிரசிலேருந்து அந்த தட்டில் சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளை மேகம் மாதிரி குதிரை மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாள். அது அதுபோல ரொம்ப ஹயக்ரீவ சாட்சா்காரம் மாத்திரமில்லை, ஹயக்ரீவ ஆராதனத்தும் போது ஹயக்ரீவனே வந்து கொள்ளு சுண்டல் பிரசாதத்தை அந்த வெள்ளை குதிரை அப்படி ஆகாசத்திலிருந்து ஒரு மேகம் போலே வந்து சாப்பிட்டுட்டு மேகம் போலே போகும் அப்படின்னு அது மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அது மாதிரியான ஒரு சேவை. அப்படியாக இந்த காலந்தேத்தி சுவாமி ரொம்ப விசேஷமாக எழுதியிருந்தார் அவர். அப்படி இருக்கு. நாகப்பட்டினத்துக்கு வெளியாச்சு சுவாமி. அங்கே நாகப்பட்டினத்தில் சுவாமிக்கு ஒரு 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 பக்தர் ஒருத்தர், அவர் ரங்கசாமி நாயக்கர்னு பேர். அவர் அந்த ஊரில் தாசில்தாராக இருந்தாராம். அவருக்கு சுவாமியினுடைய சதாவதானம் பண்ணி காட்டணும் எல்லாருக்கும்னு. சதாவதானம் பண்ணி பேர் வாங்கணும்னு சுவாமிக்கு இஷ்டம் இல்லை. நான் இருந்தாலும் ரொம்ப பிரார்த்திக்கிறா அப்படிங்கிறதுனாலே பண்ணி காட்டியாகும். அந்த தாசில்தார் என்ன பண்ணார், ரங்கசாமி நாயக்கர்ன்றவர் பக்கத்தில் இங்கே கிருஷ்ணன் சன்னதி இருக்குது, அதில் வெளிப்பாளையம்னு ஒரு ஊர், அந்த வெளிப்பாளையம் கிருஷ்ணன் சன்னதி இருக்குது, இந்த சன்னதியில் எல்லா ஊர் ஜனங்கள்லாம் சதாவதானம் சேவிக்கணும்னு ஆசைப்படுறா, அது சுவாமி அவசியம் பண்ணி காட்டணும்னு ரொம்ப பிரார்த்திச்சாராம். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே எழுதியாச்சு. அங்கே எழுதிச்சே வழக்கமாக எப்போவுமே சுவாமி ஏதாவது தூக்குறதுக்கு ஆள் வேண்டாமே, பல்லக்கு பல்லக்கு தூக்கச்சே ஆள் வேண்டாமோ இல்லையோ, அந்த மாதிரியான பல்லக்கில் எழுதியாச்சு. ஒரே பிரமிச்சு போச்சாம். இது ரொம்ப பப்ளிக்கான விஷயம் இது. மற்ற சமயங்களே சஞ்சாரம் பண்ணி சுவாமி வனாந்தரத்தில் எழுதிச்சே அது ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் தெரியாது. இது வெளிப்பாளையம் ஊர் நாகப்பட்டினம், அதுவும் எல்லாரும் பப்ளிக் நடமாடுற இடம், அந்த இடத்துல சுவாமியினுடைய பல்லக்கு ஆள் இல்லாமல் வந்து இறங்கினதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப விஸ்மயப்பட்டு போயிட்டார். அப்புறம் அந்த ஊரில் சுவாமி அவெல்லாம் கேட்டது பிரகாரம் வெளிப்பாளையம் கிருஷ்ணன் கோவிலில் சதாவதானம் பண்ணி காண்பிச்சார் அப்படின்னு சொல்லுவா. அப்படி சுவாமி ஒரு இடத்துல இருக்க மாட்டார், சஞ்சாரமாக தான் எழுதியிருப்பார். அப்புறம் இவருக்கு எப்பவுமே ரொம்ப ஈடுபட்டவர் காளகஸ்தி ராஜா. அதாவது முதல் முதல்ல இந்த சுவாமியினுடைய பெருமையை தெரிஞ்சு, காலந்தேத்தி சுவாமியினுடைய பெருமையை தெரிஞ்சு அவரை ராஜகுருவாக சின்ன வயசுலேயே, சுவாமியினுடைய சின்ன வயசுலேயே, அதுவும் பிரம்மச்சாரி வேறு, அந்த சமயத்திலேயே அவர் ராஜகுருவாக சுவீகரிச்சுன்றவர் காளகஸ்தி ராஜா. அதனால் அந்த காளகஸ்தி ராஜா எப்பவும் சுவாமியை ஆள் விட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். சுவாமி எங்கே இருக்கார், அவரை நம்ம காளகஸ்திக்கு வர சொல்லு வர சொல்லுன்னு அடிக்கடி ஆள் விட்டு அனுப்பிச்சுட்டே இருப்பார். அதனால காளகஸ்திக்கு திருப்பி எழுதியாச்சு. அந்த காளகஸ்திக்கு என்ன, அங்கே ராஜா அவரை திருப்பியும் வரவழைச்சு அதை ஊரே கொடுத்துட்டார். அவர் அங்கே வள்ளி செம்பேடு ஜங்காபள்ளி அப்படின்னு சொல்லுவா, இந்த பேர்லாம் எழுதி வச்சுருக்கேன். அது சுவாமி அந்த இடத்துல வள்ளி செம்பேடு ஜங்காபள்ளி அப்படின்ற ரெண்டு கிராமத்தையே கொடுத்துட்டாராம் மொத்தமாக ராஜா. இந்த ஊர் இந்த கிராமம் இந்த பயிர் எல்லாம் உமக்கே சொந்தம், தேவர் எங்கேயும் வேலைக்கூடாது, இங்கேயே எழுந்தருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் சுவாமிக்கு காளகஸ்தியில் இருக்கிறத விட திருமலையில் இருக்கலாம்னு ஆசை. அதனால நான் இந்த பக்கத்தில் திருமலைக்கு போகிறேன்னு சொல்லி அங்கிருந்து விடை கொண்டு திருமலைக்கு எழியாச்சு. அங்கே போனால் அங்கே திருமலையில் அங்கே எங்கே போனாலும் சுவாமி வேலைனா அது சதாவதானம் பண்ணி காட்டுன்னு கேட்குறா. அதனால சரி திருமலையிலையும் போய் அங்கே மகந்த் பகவன் தாஸ்னு ஒரு பெரிய ஒரு சுவாமி இருந்தாராம், ரொம்ப பிரபுவாக இருந்தாராம் அந்த மகந்த் ஒருத்தர். அவர் சதாவதானம் பண்ணணும்னு கேட்டுண்டாருன்றதுனால அங்கே போய் திருப்பதியில போய் சதாவதானம் பண்ணி காண்பிச்சார். இப்படியெல்லாம் ரொம்ப விசேஷமாக எழுதிருக்கச்சே ஓ சுவாமி அங்கே ஒரு ஒரு சிஷ்யர் ரொம்பவும் நிர்பந்திச்சு சுவாமியை சுவாமிக்கு நான் திருச்சானூரில் அடியனுடைய கிரகத்தை கொடுத்துட்றேன், திருச்சானூர்லேயே எழுதியிருந்து இங்கேயே அனுகிரகம் பண்ணிக்கொண்டு இங்கேயே உபதேசங்கள்லாம் பண்ணிக்கொண்டு இங்கேயே காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு எழுதியிருக்கணும் என்றெல்லாம் பிரார்த்திச்சா. சரின்னு சொல்லிவிட்டு சுவாமி அங்கே திருச்சானூர் க்ஷேத்திரத்தில் அதில் ஒருத்தன் லக்ஷ்மி நிருசிம்ம பந்துலுன்னு ஏதோ பேராக ஒருத்தர், அவர் தான் சுவாமிக்கு அவருடைய கிரகத்தை கொடுத்துட்டாராம் திருச்சானூரில். அதனாலே சுவாமி அங்கே எழுதியிருந்தார் என்று. சுவாமிக்கு 36 சம்வத்சரத்திலே விவாகமாச்சு. அது விவாகமானதுக்கு சுவாமி ரொம்ப தம்பதியாகவே திருச்சானூர்லேயே அங்கேயே எழுதியிருந்தார். அதனால் திருமலை திருச்சானூர் திருப்பதியில் தான் ரொம்ப காலம் சுவாமி எழுதியிருந்தார். அது இவருக்கு ஒரு குமாரர் அவதரித்தார். அவருக்கு வேங்கட கிருஷ்ணன்னு பேர். என்று இப்படி ரொம்ப திருமலையிலேயே விசேஷமாக எழுந்தருளியிருந்தார் சுவாமி என்று இவருடைய சரித்திரம். இதுக்கு மேற்கொண்டு சுவாமியினுடைய பெரியாண்டவர் நன்மயம் எல்லாத்தையும் அடுத்த வாரம் சேவிச்சுக்கலாம். கவிதார் கிசிம்மாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
ஸ்ரீதாசன் சுவாமி.
ஆ சரி
ஹரிநாசிரியம் தேங்க்யூ தேங்க்யூ தெரியல நீங்கள்.